தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் காலமாகிவிட்ட சூழ்நிலையில் அதிமுகவினுடைய அடுத்த பொதுச் செயலாளர் யார்?
கட்சியினுடைய அனைத்து மட்டத்திலும் இருக்கிற கழகத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள், 64,000 மேற்பட்ட கிளை செயலாளர்கள், 1,000,000 சார்பணி செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பெருவூராட்சி கழக செயலாளர்கள், ஊராட்சி கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் ஏகமனதாக தொண்டர்களோடு இணைந்து தீர்மானம் போட்டு அம்மாவினுடைய நிழலாக, அம்மாவினுடைய மனச்சாட்சியாக இலங்குகிற, அம்மாவினுடைய உடன்பிறவாத சகோதரியான திருமதி சசிகலா அம்மா, சின்னம்மா என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற திருமதி சசிகலா அம்மா அவர்கள்தான் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று வற்புறுத்தி தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் சின்னம்மா அவர்கள் இன்னும் சம்மதம் தெரிவிக்கவில்லை, மௌனமாக இருக்கிறார்கள். சம்மதிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவர் சம்மதம் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அவரை வேண்டிக் கொண்டிருக்கிறோம்.
எல்லா தரப்பினருமே வந்து ஆதரவு தருவதாக கூறியிருக்கிறீர்கள். ஆனால் வந்து இப்போ ஒரு தோழியாக இருந்ததாலேயே பொதுச் செயலாளர் ஆவதற்கான தகுதி இருப்பதாக நினைக்கிறீர்கள்? அவருக்கு அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியாக அனுபவம் எந்த அளவுக்கு இருக்கிறது?
மட்டும் இருக்கவில்லை, அவர் ஒரு அரசியல் ஆலோசகராக அம்மாவுக்கு இருந்தார். அம்மாவோடு இணைந்து அம்மாவுக்காக ஜெயலலிதா பேரவை என்ற ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கினார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்த 30,00,000 உறுப்பினர்கள் என்ற நிலையை 1.5 கோடி உறுப்பினர்கள் இந்த கட்சிக்கு என்ற உயர்வை பெற்று தருவதிலே ஆக்கப்பூர்வமாக பணியாற்றினார். பலவித சார்பு அணிகளை உருவாக்கி அம்மாவினுடைய வளர்ச்சிக்கு உற்ற ஒரு ஆலோசகராக இருந்தார். பெஸ்ட் ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமைப்புகளை உருவாக்குவதிலும் வழிநடத்துவதிலும் ஒற்றுமையோடு கட்சியோடு வளர்வதற்கும் அம்மாவுக்கு வழிகாட்டியாக, நல்ல ஆலோசகராக, ஒரு ஃபீல்டு லெவல் செயல் வீரராக செயல்பட்டார். அவருக்கு அளப்பரிய அரசியல் தகுதி உண்டு. மாநில அரசியலை பற்றி கரைத்து கொடுத்தவர், ஆல் இண்டியா அரசியலை பற்றி தெரிந்தவர், அகில உலக அரசியலையும் தெரிந்த ஒரு ஞானம் படைத்த அரசியல்வாதி அவர்கள்.
ஆனால் ஆலோசகராக செயல்பட்டதாலேயே நிர்வாக ரீதியான அனுபவத்தை பெற்றுவிட்டார், அவர் ஆள்வதற்கு கட்சியை வழிநடத்துவதற்கு தகுதி பெற்றுவிட்டார் என்று எப்படி சொல்ல முடியும்?
கட்சியை நிர்வாக ரீதியாக நடத்துவதை 12 ஆண்டுகளாக சின்னம்மா திருமதி சசிகலா அம்மா தான் ஒரு அமைப்பு செயலாளரை போல கட்சியினுடைய தேர்தல்களை முன்னின்று அவரே நடத்தினார். அதே போல ஒரு எம்எல்ஏ தேர்வாக இருந்தாலும் சரி, எம்பி தேர்வாக இருந்தாலும் சரி, அந்த தேர்வை நடத்துவது, எல்லோரிடமும் பேட்டி காண்பது, அவர்களை பற்றி விசாரிப்பது என்ற பல்வேறு நடைமுறை இயக்க பணிகளை செய்தவர் அவர்தான் என்பது, அம்மாவுக்காக செய்தவர் அவர்தான் என்பது தமிழகத்து மக்களுக்கு தெரியும், நாட்டுக்கு தெரியும்.
அதிமுகவினுடைய சட்ட விதிகளின்படி ஒருவர் தொடர்ந்து 5 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும். சசிகலா அவர்கள் அவ்வாறு 5 ஆண்டுகள் உறுப்பினராக இல்லாத நிலையில் அவர் பொதுச் செயலாளர் ஆக முடியாது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் என்ற முறையில் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்?
5 ஆண்டு காலம் ஒருவர் தொடர்ந்து உறுப்பினராக இருந்தால்தான் பொறுப்புக்கு வர முடியும் என்பது பொதுக்குழுவும் செயற்குழுவும் கொண்டு வந்திருக்கின்ற விதி. எந்த ஒரு விதியை பொதுக்குழுவும் செயற்குழுவும் கொண்டு வந்துள்ளதோ அந்த விதியை விரிவாக்கவும் தளர்த்தவும் சுருக்கவும் அந்த பொதுக்குழுவுக்கும் செயற்குழுக்கும் அதிகாரம் உண்டு. பொதுக்குழுவும் செயற்குழுவும் அந்த விதியை தளர்த்தி சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக சட்ட ரீதியாக ஆக்கலாம்.
சசிகலா அவர்களுக்காக கட்சியினுடைய விதிகள் திருத்தப்படுகிறது இல்லையா?
அதில் தவறொன்றுமே இல்லை. திறமை மிக்க ஒருவர், ஃபீல்டு நாலேஜ் உடைய ஒருவர், ஆக்கப்பூர்வமாக செயல்படுபவர், தலைமை தாங்கி ஒரு மாபெரும் இயக்கம் ஆலமரம் வளர்ந்துள்ள 1.5 கோடிக்கு மேல் உறுப்பினர்களை கொண்ட இந்த இயக்கத்தை காக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளராக வருவதற்கு விதியை தளர்த்துவதில் குறையொன்றும் இல்லை.
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக ரகசியம் காக்கப்படுகிறது என்று பல்வேறு தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன.
அது தரப்பில் அல்ல, திட்டமிட்டு அனைத்திந்திய அண்ணா திமுகவுக்கு புகழுக்கு சரிவை ஏற்படுத்த வேண்டும், வழிநடத்தக்கூடிய தகுதி விடத்தை சின்னம்மாவுக்கு தொய்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு எதிர்கட்சிகள் பரப்புகிற பொய் குற்றச்சாட்டு வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் மூலமாக, அதில் உண்மை இல்லை. அம்மாவை கண்காணித்தது அப்போலோ மருத்துவமனை, உலகத்தரத்திலே இருக்கிற அப்போலோ மருத்துவமனையுடைய 77 பேர் கொண்ட நிபுணர் குழு, லண்டனை சேர்ந்த ரிச்சர்ட் மருத்துவமனை உலக பிரசித்தி பெற்ற லங் இன்ஃபெக்ஷன் சென்டர் அந்த மருத்துவர் குழு, அதே போலவே எக்ஸ்பர்ட்ஸ், அளப்பரிய உலகத்தர வாய்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருந்து டெல்லியை சேர்ந்த டெல்லி அரசாங்கத்துக்கு சொந்தமான எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலினுடைய நிபுணர் குழு, சிங்கப்பூரை சேர்ந்த எலிசபெத் மருத்துவனுடைய நிபுணர் குழு ஆகிய இந்த நிபுணர்கள் உள்ளடக்கிய குழுதான் அம்மாவினுடைய சிகிச்சையை மேற்கொண்டிருந்தது. அம்மா அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த வார்டுக்குள் யாருமே நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை. திருமதி சசிகலா அம்மா கூட அங்கு உள்ளே சென்று எதையும் பார்க்கவில்லை. மருத்துவர் குழு கண்காணித்தார்கள், லங் இன்ஃபெக்ஷனை சரி குணப்படுத்தினார்கள். ஆனால் இறுதியிலே அவர்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டது. 35 ஆண்டுகளுக்கு மேலாக டயபெட்டிக்ஸ் பிரச்சனையில் இருந்த அம்மாவுக்கு கார்டியாக் அரெஸ்ட் என்பது, அதாவது எண்டோத்தொலியம் என்று சொல்லக்கூடிய இரத்த குழாயினுடைய உச்ச ஒரு தளர்ச்சியின் காரணமாக அப்படிப்பட்ட பிரச்சனை எப்போது வேண்டும் என்றாலும் திடீரென்று கூட வர வாய்ப்பு உண்டு என்று மருத்துவர்கள் சொல்லுகிற அந்த நிலை ஏற்பட்டு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு விட்டது. இதுதான் நடந்த உண்மை.
மறைந்த முதலமைச்சர் அவர்களின் சொத்துக்கள் யாருக்கு சொந்தமாகும், அவரது உயிரில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று கேள்விகள் எழுப்பப்படும் நிலையிலே அந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்போது பதில் கிடைக்கும்?
உயில் இருக்கிறதா இல்லையா என்பது யாருக்குமே இன்னும் தெரியாது. உயில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் சட்டம் நடைமுறைப்படுத்தும்.